நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய சூட்சும குரு ஜோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் பதினெண் சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி யாரூர், கமலமுனி யாரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி அரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை போகநாதர், பழனிமலை போகநாதர் பழனிமலை போகநாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதியைச் சேர்ந்த நெருமை காக்கவே, சமாதியைச் சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்று சனிக்கிழமை எங்களுடைய சத்சங்க நாள். இன்றைய நாளில் வளமையாக சாதகர்கள் சிவனடியார்களுடைய கேள்விகளுக்கு பதில் காண்போம் பாபாஜி பாபாஜி பெரம்பொருளின் உதவியுடன். அதே போல் இன்றும் மூன்று கேள்விகள் வந்திருக்கின்றது, அவற்றிற்கு விடை காண்போம். முதலாவது கேள்வி, ஒரு சாதகர் தன்னுடைய அனுபவத்தை தருகின்றார். அவர் இங்கு எங்களுடைய வகுப்பில் ஆசனம் போடுபவர். அவற்றின் அனுபவம் என்னவென்றால், இந்த காலகட்டத்தில் தான் ஆசனங்களை எங்களுடைய சங்கத்திலும் இடக்கடை வந்து போடுவேன், வீட்டிலும் போடுவேன். ஆனால் வீட்டில் போடுவது ஜூம் கிளாஸ் வழியாக போடுவேன், சங்கத்தில் நேரடியாக வந்து கலந்து கொள்வேன். ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த ரெண்டு விஷயங்களாலும் நான் போடும் ஆசனங்களில் என்னுடைய அனுபவத்தை நான் மற்றவர்களுக்கு கூறுகின்றேன். நிச்சயமாக சங்கத்தில் வந்து மற்றைய சாதகர்களுடன் சேர்ந்து போடும் ஆசனங்களுக்கும் வீட்டிலே என்னுடைய அறையில் நானாக போடும் ஆசனத்திற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு என்று அவர் அந்த அனுபவத்தை பகிர்கின்றார். அதில் நான் அவரை கேள்வி கேட்டேன், என்ன வித்தியாசத்தை கண்டீர்கள் என்று. அவர் கூறிய தகவல் ஒரு சிலவற்றை உங்களுக்கு சொல்லுகின்றேன். முதலாவது அவர் கூறியது அதிர்வு, அது முக்கியமானது, அது அவருடைய வாயிலிருந்தே வர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த கேள்வியை கேட்டேன். அதாவது சங்கத்தில் வந்து ஆசனங்கள் போடும்போது அதிர்வுகள் கூடுதலாக இருக்கின்றது, என்னுடைய உடலில் புத்துணர்வுகள் கூட வருவது போல் தெரிகின்றது. ஆனால் வீட்டிலிருந்து போடும்போது அந்த அளவுக்கு புத்துணர்வுகள் இருப்பதில்லை. அந்த விடயம் முதலாவதாக தனக்கு படிக்கக்கூடியதாக தெரிய தன்னுடைய உடலில் தெரியக்கூடியதாக அமைந்ததை அவர் உணர்வை மற்றைய சாதகர்களுக்கு பகிருமாறு சொல்லியிருந்தார். இரண்டாவது விழிப்புணர்வு, இங்கு செய்யும்போது இந்த கிரியாயோ ஆசன முறையில் சொன்ன இந்த சுவாசத்துடன் சேர்ந்த உடல் ஆசனங்கள் உணர்வு நிலையில் இருந்து விழிப்புணர்வில் இருந்து செய்யக்கூடியதாக இருக்கின்றது. வீட்டில் இருக்கும்போது மனம் கூடுதலாக வேலை செய்கின்றது, சங்கத்தில் வந்து போடும்போது உயிர் அதாவது உணர்வு கூடுதலாக வேலை செய்கின்றது. உயிரிலிருந்து செய்கின்றேன் அதாவது ஆத்மார்த்தமாக உள்ளுணர்வில் உணர்ந்து அந்த சுவாசத்தை அவதானித்து தியான நிலையிலிருந்து செய்யக்கூடியதாக இருக்கென்று கோல் சொல்லுகின்றார். ஆகவே இந்த ரெண்டு முக்கியமான அடிப்படைகளும் நாங்கள் சொல்லளவில் முதல் பேசியிருக்கின்றோம். ஆனால் ஒரு அன்பர் தன்னுடைய அனுபவத்தை இந்த வாரம் பகிர்ந்து கொண்டார். இப்படித்தான் எல்லோருக்கும் அனுபவம் இருக்கும், இருக்க வேண்டும். இருப்பினும் சிலர் அதை பகிர்கின்றார்கள், எல்லோரும் பகிர்வதில்லை. ஆகவே இந்த வித்தியாசத்தை நீங்கள் கிரியா யோகத்தில், பாபாஜியின் ஹதயோகா உடற்பயிற்சியில் நீங்கள் நிச்சயமாக உணர்வீர்கள், உணர வேண்டும். இது முக்கியமான விடயம் உங்களுடைய சாதனைக்கு என்பதை இந்த அன்பருடைய அனுபவ பகிர்விலிருந்து உங்களுக்கு நான் அதை தருகின்றேன். அடுத்ததாக வந்த கேள்வி, வழமை போல ஒரு வாலிப வயதில் இருக்கும் ஒரு பெண் பிள்ளையிடமிருந்து, அதே பிள்ளைதான் அவளிடம் இருந்து வந்த கேள்வி என்னவென்றால், நான் எழுதி வைத்தேன் என்று கொள்ளுங்கள். நான் இப்போது உங்களுடைய சைவ சித்தாந்த ஞாயிற்றுக்கிழமை வகுப்பில் நீங்கள் சொல்லும் சத்சங்கத்தை கேட்டு வருகின்றேன். அதற்கு வந்த பின்தான் எனக்கு என்னுடைய அறிவுத்திறன், என்னுடைய ஆன்மீகத்திற்குரிய அறிவுத்திறன் சிறிது சிறிதாக துலங்குகின்றது. தன்னுடைய ஆங்கில வேர்டில் சொல்லுகின்றார், நான் அதற்குரிய தமிழ் சொற்களை இங்கு கொண்டு வருகின்றேன். அவங்களுக்கு துலங்குகின்றது என்றாலே என்னென்று தெரியாது, எக்ஸ்பீரியன்ஸ் என்று வாங்க. அறிவு துலங்குகின்றது. அதன் அடிப்படையில் நான் ஒன்றை உணர்ந்தேன், அதை உங்களுடன் சொல்லுகின்றேன் ஐயா என்று சொல்கின்றார் அந்த பெண் பிள்ளை. அது என்னவென்றால், வாழ்க்கை என்பது வாழ்வதற்கே என்று சிறகடித்து திரிந்த எனக்கு இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தை கேட்டவுடன், வாழ்க்கை வாழ்வதற்கே என்று சிறகடித்தது நான் உலகியல் வாழ்க்கையில் இருந்து கொண்டென்பதை இப்போது புரிந்து கொள்கின்றேன். அதாவது இந்த மாயா உலகத்தில் வாழ்வதுதான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கையைத்தான் உலகளாவிய முறையில் எல்லோரும் வாழ்க்கை வாழ்வதற்கே என்று சொல்லி உல்லாசமாக திரிகின்றேன், திரிவேன் என்றும் சொல்லுகின்றார். ஆனால் இந்த அறிவுத்திறன் சிறிது சிறிதாக என்ன மாதிரி எங்களுடைய உடல், எங்களுடைய உயிர் என்ன மாதிரி எங்களுக்குள் செயல்படுகின்ற என்பதை என்னுடைய அறிவில் விளங்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய வயதில், என்னுடைய மொழியில், ஆங்கிலத்தில், தமிழிலும் இருக்கின்றேன். ஆனால் முழுமையாக தமிழ் தெரியாது. இருப்பினும் தெரிந்த வரையில் நீங்கள் இலகுவாக சொல்லித்தந்தவற்றை நினைத்து பார்த்தேன். அந்த வாழ்க்கை வாழ்வதற்கே என்பது ஒன்றை மாத்திரம் பிடித்து கொண்டேன். ட்ரூ லைஃப் என்று சொல்லுகின்றார் ஆங்கிலத்தில், உண்மை வாழ்க்கையாக இருக்க வேண்டுமென்று. அதை சிந்தித்த உடனேயே நான் நினைத்து கொண்டு வாழ்க்கை வாழ்வதற்கே என்று சிறகடித்ததில் பெரும்பான்மையானவை பொய் வாழ்க்கை என்பது எனக்கு தெரிகின்றது. நான் பாபாஜியே என்னுடைய வாழ்க்கையில் குடும்பத்துடன் சேர்ந்து இந்த தேக பயிற்சியில் மாத்திரம் ஈடுபட்டு வந்த எனக்கு பாபாஜியின் அருளினால் இந்த அனுபவம் கிடைக்கின்றது. ஆகவே இதை நான் என்னுடைய வயது பிள்ளைகளுக்கோ இவன் பெரியவர்களுக்கோ பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டுத்தான் உங்களுக்கு இந்த தகவலை அனுப்பினேன். இதில் எவ்வளவு முக்கியமான விடயங்கள் இருக்கென்பது எனக்கு முழுமையாக தெரியாது சைவ சித்தாந்தத்தில். ஏனென்றால் என்னுடைய மொழிப்பிய பிரச்சனை, தமிழ் முழுமையாக நான் தமிழ் பேச தெரியாததால், தமிழ் பிள்ளையாக இருந்தாலும் நீங்கள் சொல்பவற்றை இலகுவான தமிழில் சொல்வதால் சிலவற்றை பிடித்து கொண்டேன். அதன்படி என்னைப்போல் பல சிறார்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே, என்ஜாய் த லைஃப் என்று ஆங்கிலத்தில் சொல்கின்றார் என்று சிறகடித்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த அறிவுத்திறனிலிருந்து அந்த வாழ்க்கை வாழ்வதற்கே என்பது உண்மையான வாழ்க்கை என்று தெரிகின்றபடியால் அதில் ஒரு திருப்புமுனை தெரிகின்றது. அதில் இளம் வயது உடைய என்னை மாதிரி ஆன ஆக்கள் முழுவதுமாக திரும்ப மாட்டார்கள். ஆனால் தெளிவுடன் வாழ்க்கையை வாழ ஒரு சந்தர்ப்பம் கிடைப்பதற்கு பாபாஜி அருள் செய்திருக்கின்றார் என்னை பொறுத்தவரையில். அதே போல மற்றவர்களுக்கும் அந்த பிராப்தம் இருந்தால் அந்த பிள்ளைகளும் இதை பற்றி சிறிது சிந்திக்கலாம் என்று தன்னுடைய அனுபவ பகிர்வை சொல்கின்றார். இது இரண்டாவது அனுபவ பகிர்வாகவும் வந்திருக்கின்றது. மூன்றாவது ஒன்று வந்திருக்கின்றது. அதாவது தொண்டு, அன்பு தொண்டை பற்றி இன்னொரு சாதகர் சொல்லுகின்றார். அன்பு தொண்டென்று நாங்கள் படிக்கின்றோம், படித்திருக்கின்றோம், படித்து கொண்டிருக்கின்றோம். இதில் ஒன்றும் புதுமை அல்ல. ஆனால் இந்த ரெண்டும் என்னுடைய வாழ்க்கையில் இப்போது சிறிது காலமாக இந்த சைவ சித்தாந்த அறிவுத்திறன் கிடைத்த துவங்கிய பின் அடிப்படை அறிவுத்திறன் என்று சொல்லுகின்றார். இந்த அன்பு தொண்டு நாங்கள் பாபாஜியின் தாரகை மந்திரமாக அதை எடுத்து செய்து வருகின்றேன், செய்கின்றேன் முடிந்தளவு. ஆனால் அதில் கூட எவ்வளவு திருத்தம் செய்ய வேண்டும் என்பதை இப்போது சிறிது சிறிதாக உணர்கின்றேன். அந்த உணர்வு நிலைக்கு என்னை கொண்டு வந்தது இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து என்று தன்னுடைய அனுபவத்தை எனக்கு சொல்கின்றார். உண்மை. ஏனென்றால் நாங்கள் தொடங்கிய இடம் சரி, பாபாஜியின் அடிப்படை கருத்திலிருந்து அன்பு தொண்டை தொடங்கி பக்தி சரணாகதியை நோக்கி செல்கின்றோம், செயலில் இருந்தோம். இது நான் அவருக்கு சொல்லும் மேலதிக தகவல்கள் இப்போது நான் கூறுவது, அவர் சொன்னது அல்ல. நாங்கள் அந்த வழியில் போகின்றோம். போகும்போது செயல்முறையில் எங்களுடைய யோகத்தில் இருந்தோம். பாபாஜியின் அருளினால் அறிவுத்திறன் கிடைக்க தொடங்கி இருக்கின்றது அடிப்படை கருத்துக்களில். இப்போது இரண்டு கிடைக்க இரண்டு விடயத்தில் இருக்கின்றோம். அறிவுத்திறனையும் சிறிது சிறிதாக எடுக்கின்றோம். எங்களுடைய செயல்முறை பயிற்சியும் போகின்றது. நிச்சயமாக உங்களுடைய செயல்முறை பயிற்சியில் வித்தியாசம் தெரியப் போகின்றது. இப்போது அடிப்படை பயிற்சியில் வித்தியாசம் அல்ல, உங்களுடைய உணர்வில். ஏனென்றால் அடிப்படை தெரிந்து ஒரு பயிற்சியை செய்வதற்கும் அந்த அடிப்படை கருத்து இருக்கின்றதென்று நினைத்து கொண்டு செய்வதற்கும் பாரிய வித்தியாசம் உண்டு. அதை அடியேன் உணர்கின்றேன். ஆகவே எங்களுடைய குருமார்கள் சத்குரு கிரியா பாபாஜியின் கிரியா யோகத்தை எங்களுக்கு தந்து, அதற்குரிய தீட்சையை தந்து, அதற்குரிய பயிற்சி முறையை தந்தார்கள். பாபாஜியும் சுருக்கமாக தன்னுடைய ஒய்சப் பாபாஜியில் அதற்குரிய விளக்கத்தை சூட்சுமமாக தந்தார். அங்குதான் நாங்கள் கொஞ்சம் பின்தங்கி இருந்தோம். முழு கருத்தும் அங்கிருக்கின்றது. கிரியாகத யோகம், பாபாஜியின் கிரியா யோகம் சைவ சித்தாந்த சிவயோகத்தில் இருந்து வந்ததென்று யோகியார் சொன்னது முழுக்க 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 உண்மை. ஆனால் பாபாஜியின் தெய்வீய குரலில் அவ்வளவு கருத்துக்களும் உண்டு, ஆனால் சூட்சுமத்தில் ஒன்று முழுமையாக இல்லாவிட்டாலும் கூடுதலான விவரங்கள் சூட்சுமத்தில் இருக்கின்றன. இப்போது நாங்கள் அந்த அடிப்படை திறனை பாபாஜி எங்களுக்கு இந்த சைவ சித்தாந்த அடிப்படை கருத்துக்களை எங்களுடைய செவிக்கு கொண்டு வந்தார். செவி மூலமாக அந்த கரணங்கள் மூலமாக உள் உடலுக்குள் கொண்டு வருகின்றார், ஆன்மாவுக்கு கொடுக்கின்றார். ஆகவே அந்த அறிவுத்திறன் விளக்கமாக வரும்போதுதான் அந்த சூட்சுமமாக பாபாஜியின் தெய்வீய குரலில் இருந்த விடயங்கள் எல்லாம் துளங்குகின்றது. அதை நாங்கள் புதன்கிழமை வகுப்பில் ஒவ்வொரு வகுப்பிலும் நான்கு பக்கங்களாக வாசித்து அதை தியானத்தில் இருந்து உள்வாங்கும் போது பல சாதகர்களும் சந்தோஷப்படுகின்றார்கள். அடடடா, இவ்வளவு விடயங்கள் இதற்கில் இருக்கின்றதே, எத்தனை முறை இந்த பக்கத்தை வாசித்து விட்டேன், ஒரு தடவையா ரெண்டு தடவையா என்னுடைய பயிற்சி காலங்களில் கடந்த வருடங்களில் அது எனக்கு துலக்கப்படவில்லையே, அதே வசனம்தானே அந்த புத்தகத்தில் இருக்கின்றது. இருப்பினும் அதை அறியாமல் அறியாமை ஆகிய அறிவுத்திறன் மறைந்திருந்ததே. இப்போது இந்த அடிப்படை கருத்துக்களால் சூரியனை மறைத்திருந்த மேகம் விலகுவது போல எங்களுடைய ஆன்மாவில் இருக்கும் அறிவுத்திறனை இந்த ஆணவ மலத்தினால் மறைபட்டிருந்தது சிறிது சிறிதாக துலங்குகின்றது. அறிவுத்திறனை பொறுத்தவரையில், அறியாமையை பொறுத்தவரையில் அறியாமை அகலத் துவங்குகின்றது. ஆகவே அந்த அறிவு துலங்குகின்றது. எங்களுடைய முற்பிறப்புகளிலிருந்து நாங்கள் கொண்டு வந்த விடயம் மூலமாகவும், அப்படி கொண்டு வராவிட்டால் கூட இந்த பிறப்பில் செவிக்கு கிடைக்கும் பொறிக்கு கிடைக்கும் விடயம் மூலமாக அது அகத்திலே வருகின்றது. ஆகவே அன்பரே, நீங்கள் சொன்னது முழுக்க முழுக்க உண்மை. நீங்கள் சிறிய செய்தியைத்தான் சொன்னீர்கள், நான் உங்களை அடுத்த நிலைக்கு அழைத்து சென்றிருக்கின்றேன். ஆகவே இதைப்போல் இன்னும் பல விடயங்கள் பல சாதகர்களுக்கும் கிடைக்கப் போகின்றது. அதுதான் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்துக்களின் பரம்பொருளினால் கொடுக்கப்பட்ட விடயத்தின் முக்கியத்துவம். அது ஏன் முதல் கிடைக்கவில்லை என்று யாராவது உங்களுடைய மனதில் கேள்வி எழுப்பிவீர்களாக இருந்தால், அல்லது ஏன் உங்களுடைய குருமார்கள் அதை உங்களுக்கு தரவில்லை, இவ்வளவு காலமும் என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகின்றேன், குருவாக அல்ல கருவியாக, ஏன் நீங்கள் கூட இப்படியான தகவலை முதல் பேசவில்லை என்று கேட்டால், அதற்குரிய முழு காரணமும் வினைப்பயன் மாயை. அதுதான் சைவ சித்தாந்தத்தின் அடிப்படை கருத்தும் கூட. ஆகவே ஒன்று எங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் தான் கிடைக்கும் என்பது சைவ சித்தாந்த 36 தத்துவங்களில் 2 தத்துவமான காலம் நியதியில் கொடுக்கப்படுகின்றது. அந்த காலமாகிய நேரமும் நியதியாகிய கட்டாயமும் வரும்போதுதான் உங்களுக்கு இவையெல்லாம் கிடைக்கப்பெறுமே தவிர உங்களுடைய சொந்த முயற்சியால் இது கிடைக்காது. அவை கிடைத்தாலும் கூட, நீங்கள் அதை உள்வாங்கினால் கூட அது உங்களுடைய சித்தத்துக்குள் பதியாது. எல்லாம் வர வேண்டும், டைம் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில், அந்த நேரம் வர வேண்டும். சிலருக்கு அந்த நேரமும் காலமும் வந்தாலும் அதையும் அந்த நேரத்தில் தவற விடுகின்றார்கள். அதுவும் வினைப்பயன்தான், மாயைதான். ஆகவே நடக்க வேண்டியது நடக்கின்றது, நடந்தது நடக்கப் போகின்றது, மூன்று காலத்திலேயும் அமைந்திருக்கும். ஆகவே நீங்கள் இன்னும் முழுமையாக ஒருவரும் இவற்றை தவறவிடவில்லை. பிடிக்கலாம், வரும் முன் காப்போன், வரும் போது காப்போன், வந்த பின் காப்போன் என்ற மூன்று முதுமொழிக்கு இணங்க நீங்கள் மூன்றில் எங்கேயாவது ஒரு இடத்தில் நிச்சயமாக இருப்பீர்கள். மூன்றுக்குள்ளும் தான் இருக்கின்றீர்கள் ஏதாவது ஒரு இடத்தில். ஆகவே உங்களுடைய நிலைகளை இந்த அறிவுத்திறன்கள் கூடிக்கொண்டு வரும்போது நீங்கள் மாற்றிவிட்டீர்களாக இருந்தால் சிறிது சிறிதாக உங்களுக்கு இந்த அறிவுத்திறன் துலங்கிவிடும். இதில் நான் பெரியவர் நீ பெரியவர் என்று அல்ல, முழுக்க முழுக்க நடத்துவது பரம்பொருள். அது ஏற்கனவே எழுதப்பட்டு இந்த காலம் நியதி என்ற தத்துவங்களால் எங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றது. அவற்றை படித்தபோதுதான் இது எவ்வாறு செயல்படுகின்றது என்பது எங்களுக்கு தெரிகின்றது. அது 36 தத்துவத்தில் 2 தத்துவம் வித்யா தத்துவத்தில் இருக்கின்றது. ஆகவே எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை வகுப்புகளில் இவற்றை பற்றி நாங்கள் சிந்தித்துக் கொண்டு போகின்றோம். ஆகவே அந்த வகுப்பு கூட எவ்வளவு முக்கியமானது, இந்த அறிவுத்திறனை நீங்கள் எவ்வாறு பெறுகின்றீர்கள், பெற்றாலும் அதை எவ்வாறு உங்களுடைய சித்தத்துக்குள் கொண்டு வரலாம், சித்தத்தில் இருந்து தவறாது அந்த பதிவு அதில் பதிய பண்ண வேண்டும். அதை பதிய பண்ணுவதற்குத்தான் அது தனிய பதிந்திருந்தால், உதாரணம் சொல்வது போல ஒரு இரும்பு துருப்பிடிப்பது போல, அந்த இரும்பை பாவிக்காவிட்டால் அதில் துருப்பிடிக்கிறது என்று சொல்வார்கள், கரல் கட்டுவது போல இந்த அறிவுத்திறனை நாங்கள் சித்தத்துக்கு எடுத்து விட்டாலும் அதை நீங்கள் செயல்முறையில் பாவிக்காவிட்டால் அது கரல் கட்டிவிடும் உலகியலில் சொல்லு. ஆகவே கிரியா சாதகர்கள் எல்லோரும் அந்த செயல்முறையை கையில் வைத்திருக்கின்றீர்கள். பாபாஜியின் அருளினால் இந்த உடலில் இந்த புறப்பில் கிரியா சாதகர்களாக செயல்முறை பயிற்சியில் வந்து கொண்டிருந்த உங்களுக்கு இப்போது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்தில் அறிவுத்திறன் கிடைத்திருக்கின்றது. ஆகவே நீங்கள் ஒரு படி மேலாக இந்த ரெண்டையும் சேர்த்து சமநிலையில் செய்து கொண்டு போவீர்களாக இருந்தால் போக 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 அது கோடி பிரகாசமாக உங்களுடைய ஆன்மாவுக்கு கிடைக்கும் என்று இந்த அன்பருடைய கேள்வி மூலம் இவ்வளவு தூரம் உங்களை கொண்டு வந்திருக்கின்றேன். ஆகவே அதை நினைவில் வைத்திருங்கள். ஆகவே இன்று என் கேள்வி பதிலில் இந்த மூன்று கேள்விகளும் தான் வந்தது, அதற்கு விடை கண்டோம். இப்போது இறைவன் ஐயா, கார்த்திகேயன் ஐயா அவர்கள் இணைப்பில் இருக்கின்றீர்கள். உங்களுடைய கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம். இறைவன் ஐயா, நீங்கள் இணைப்பில் இருந்தீர்கள், இப்போது உங்களை காணவில்லை என்று நினைக்கின்றேன். இணைப்பில் இருக்கின்றீர்களா? இல்லை. ஆகவே கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய கருத்துக்களுடன் இந்த சத்சங்கத்தை நாங்கள் இப்போது தொடர்வோம். ஓம் கிரிய பாபாஜி நமோ.
ஓம் சிவாய நமஹ.
ஓம் சிவாய நமஹ.
அருமையான கேள்வி கேள்விக்கும் பாபாஜிக்கு கருணையா நல்ல ஒரு பதிலையும் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாம் கருவிதான், நம்ம எதுவுமே பேசல, நம்ம ஏதோ பொம்மை மாதிரிதான். அதுதான் சைவ சித்தாந்தம் சொல்லுவாங்க. நாம எல்லாம் ஆட்டி வைத்தால் ஆடக்கூடிய பொம்மை, அதுல சரியா ஆட்டணும்னா குருவுக்கு ஆட முடியும், மட்டும்தான் சரியா ஆட்டி நம்மள பதப்படுத்த முடியும். அந்த வகையில கேள்வியும் நல்ல அவரே ஊக்குவிச்சு கேட்க சொல்லியிருக்காரு. ஒரு அன்பர் கேட்டாரு, வீட்டுல யோகா போடுறதுக்கும் சங்கத்துல வந்து போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. உண்மை சங்கத்துல போறதுக்குள்ள நமக்கு வீட்டு சிந்தனைகள் அதிகம் இருக்காது, நம்மளை பற்றி இருக்கிற விஷயங்கள் அனைத்தும் கம்மியா இருக்கும். அதே சமயத்துல சங்கத்துல அதே சார்ந்து உள்ள விஷயமா இருக்கும், அதுக்கு இடைஞ்சலா இருக்காது. வீடுன்றது கொஞ்சம் இடைஞ்சலா இருக்கும். அந்த வகையில அந்த ஆசிரமத்துல இருந்து போறக்குள்ள நல்ல ஒரு அனுபவம் கிடைக்கும். யோகியா இருந்து அது தியானமா இருந்தாலும் சரி, சாதனாவா இருந்தாலும் சரி, யோகாவா இருந்தாலும் சரி, கூட்டு பிரார்த்தனையா இருக்கும். அது சிறப்பானது, அது நல்ல ஒரு உணர்வு நிலையிலான ஒரு வாக்கு. அதே மாதிரி ஒரு அம்மா நிறைய விஷயங்களை இந்த சைவ சித்தாந்தம் மூலியமா தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் அதுல இருக்குதுன்றது சொன்ன விஷயம் எனக்கு ரொம்ப அருப்பெரிய ஒரு பாபாஜிக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா அது நமக்கு சொந்தமான பொருள் இல்லை, அது இறைவனுக்கு சொந்தமான பொருள், அது குருநாதர் மூலியமா நமக்கு கிடைச்சது. அந்த வகையில அது ஒரு உணர்வு நிலையான ஒரு வார்த்தைகளை உபயோகப்படுத்தினாங்க. அதான் கூட அதேமே அவர் அவங்க அன்பு நான் இந்த வைக்கிற கேள்வியால பல அன்பர்களுக்கு போய் சேரும் என்றது எனக்கு ஒரு விருப்பம்னு சொன்னாங்க. அதை விட ஒரு சிறப்பான பதில், அது ஒரு பெரிய தொண்டு. அந்த தொண்டை வந்து அவங்க சிறப்பா செய்யணும்ன்றது நான் பாபாஜியை வச்சு உங்களை கேட்டுக்கிறேன். அந்த மாதிரி கேள்வி கேட்டு அந்த மாதிரி அன்பர்கள் கிடைக்கக்குள்ள இதான் பெரிய தொண்டு. அந்த வாய்ப்பு இருக்கக்குள்ள அவங்க பயன்படுத்திக்கணும், அது ஒரு நல்ல அருமையான ஒரு முன்னேற்ற பாதை. அதே மாதிரி இப்போ ஒரு கேள்வி வச்சிருந்தாங்க, அதுக்கும் பாபாஜி நல்ல ஒரு அருமையான பதிலை கொடுத்துருக்காரு. அந்த பதில் வந்து அதான் உண்மை சைவ சித்தாந்தம் சொல்றது. அதாவது இந்த காலம் வரக்குள்ளதான் நமக்கு கனியும், அதுக்கு முன்னாடி கனிஞ்சானா அதனுடைய அருமை தெரியாது. அதனால இப்ப நமக்கு கனியை கொடுத்துருக்காரு, அந்த கனியை நம்ம சரியான முறையில பகிர்ந்து பிறருக்கும் அதை பகிர்ந்து அதை நல்ல முறையில பயன்படுத்திக்கிட்டு நமக்கு தான் சிறப்பு, இந்த உயிருக்கு தான் சிறப்பு. பாபாஜிக்கு எந்த சிறப்பு இல்லை, பாபாஜி அந்த நிலையிலே இருக்க. ஆனா அவர் ரொம்ப ஆசைப்படுவார் நம்ம காட்டின பாதையில இந்த உயிர்கள்லாம் நல்ல ஒரு பாதையை நோக்கி போகுதுன்னு ரொம்ப மகான்மார்கள். அதான் அவங்களுடைய முழுமையாக்கும். அந்த வகையில அந்த பதில் நல்ல சிறப்பா இருந்துச்சு. இன்னும் நிறைய விஷயம் பாபாஜி உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போறார், அதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்க அனுபவிக்க போறீங்க, அது கூட நானும் சேர்ந்து அனுபவிக்க போறோம், எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்க போறோம். ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம்.
ஓம் கிரிய பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம். நன்றி கார்த்திகேயன் ஐயா. மூன்று கேள்விகளும் அருமையான கேள்விகள். நீங்கள் சொன்னது போல் அதை உள்வாங்கி அதை மேலும் மெருகுபடுத்தி பாபாஜி பரம்பொருளின் அருளினால் இன்னும் ஊக்கப்படுத்தி இருக்கின்றீர்கள் சாதகர்களையும் அந்த கேள்வியை கேட்டவர்களையும். நன்றி பாபாஜிக்கு. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நமஃ. இரவன் ஐயா, நீங்கள் மூன்று முனைப்பில் வந்திருக்கின்றீர்கள். நீங்கள் கேட்டவற்றிலிருந்து ஏதாவது சிறு கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் இப்போது கூறலாம். ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நமோ.
மின்சாரங்கள் காரணமாக சட்டத்தை பூர்ணமாக உள்வாங்க முடியவில்லை. இருப்பினும் கார்த்திகேசன் ஐயாவுடைய மீட்டலிலிருந்து சில சில விஷயங்களை அறியக்கூடியதாக இருந்தது. எனவே நான் மீண்டும் காணொளியை கேட்டு அதனுடைய பூர்ண இதை கேட்கின்றேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ. ஓம் ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோ. ஓம் சிவாய நம. இது என்னை பொறுத்தவரையில் இது தமாசாக எடுத்துவிடக்கூடாது. உங்களுடைய மின்தடங்களை கொண்டு வந்ததும் அந்த இறை அருள்தான். அது நீங்கள் மீட்டல் என்று சொல்லி அந்த சிறிய விடயமாக அது உங்களுக்கு சொன்னாலும் அது ஒரு பெரிய சொல்லை. நீங்கள் இன்று சாதகர்களுக்கு உங்களை அறியாமலே அந்த கருத்தை தெரிவித்திருக்கின்றீர்கள். இந்த மீட்டல், சத்சங்கத்தின் மீட்டல் என்பது மிகவும் 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 முக்கியமானது. அதை பலரும் செய்வீர்கள் என்பதை நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஆகவே உங்களுடைய வாயிலிருந்து அந்த தொகுப்பாக வராவிட்டாலும் அந்த ஒரு அரும்பெருச் சொல் இன்று பாபாஜி உங்கள் மூலமாக கருவியாக பயன்படுத்தி கொண்டதை நான் கண்டறிந்தேன். ஆகவே அதற்கு நாங்கள் பாபாஜிக்கும் பரம்பொருளுக்கும் நன்றி சொல்லுவோம். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமஃ. இன்று நான் சத்சங்கத்தில் மூன்று கேள்விகளை பாபாஜி தந்ததும் ஒரு காரணத்திற்காகத்தான். ஏனென்றால் இன்னும் சில நிமிடங்கள் இருக்கின்றது சத்சங்க நேரத்திற்கு. அதற்குரிய காரணம் இன்று என்னுடைய சிந்தையில் வந்தது. காலையில் நாங்கள் மண்டல சாதனை செய்து கொண்டிருக்கின்றோம். இப்போது மற்றைய சங்கங்களுக்கு இன்னும் சில மணி நேரங்களில் 24வது அதாவது அரை மண்டல சாதனையை முடிப்பதற்குரிய காலமும் நேரமும் வந்துவிட்டது. ஆகவே அந்த நேரத்தில் நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து இந்த 13 அகஸ்திய ஞான பாடல்களை யோகி ராமையா அவர்கள் இந்த சாதனையில் எங்களை படிக்க சொன்னார்கள். அதை எல்லா சாதகர்களும் சாதனை செய்யும் சாதகர்கள் படித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதில் எனக்கு ஒரு ஐயமும் இல்லை. அது எல்லோருக்கும் அனுப்பப்பட்டது. ஆனால் அதனுடன் சேர்ந்து அந்த பாடலுக்குரிய பொருளுரையும் அனுப்பியிருந்தேன். அது என்னுடைய பொருளுரை அல்ல, அந்த புத்தகத்தை எழுதியவர்களுடைய பொருளுரை. அதை நான் ஒரு கணம் இந்த 24வது நாள் அதாவது அரை மண்டலத்தை எட்டி பிடிக்கும் போது எல்லாருடைய செவிகளுக்கும் கொண்டு வருவோம் என்றிருக்கின்றேன். முடிந்தவரை அதை உள்வாங்குங்கள். அதன் பின்னால் இந்த சாதனைகள் 48 நாள் முடிய முதல் நீங்களும் பல தடவை அவற்றை கூட வாசித்து பாருங்கள். யோகத்தில் இருப்பவர்கள் முழுக்க முழுக்க அந்த 13 பாடல்களில் சொல்லப்பட்டிருப்பது யோகம்தான், வேறு ஒன்றும் அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் ஆர்வமாக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்த பொருளுரையை ஒரு 2-3 நிமிடங்களில் வாசித்து விடலாம். வாசிக்கின்றேன். தியானத்தில் இருந்து உள்வாங்குங்கள். சித்த மருந்தாகிய கற்பம் என்று அதிக தூரம் செல்ல வேண்டாம். கல்மலையின் உச்சி வரை திரிய வேண்டாம். சர்ப்பம் என்ற குண்டலினி பாம்பு இருக்கும் மூலாதாரத்தில் மனத்தை அடக்கி சாகாக்கால் சுழுமுனையில் முன்னேறி உண்மையான ஆக்ஞாவின் சரத்தை காண்பாயாக. இச்செயல் அற்பமானது என்று விட்டு விடுவாயானால் அலைந்து போவாய். சக்தியின் வீட்டை நாடி இறைவனை சேர்வாயாக. சுத்த நிலை குண்டலினி சக்தியின் வீட்டை அடைவாயாக. சொல்லிலடங்கா மகேஸ்வரி என்பாள் இந்த வாலய பூசை செய். சிவகணமாகிய நந்தி உரைக்கும் சுழுமுனை நாடி அங்கிருந்து தோன்றும். பொருந்தப்பா அநாகதம் வரை அனைத்தும் தோன்றும். பிரணவமாகிய அமிர்தம் ஊறும். பிரணவத்தில் தேடினால் அனைத்து செயலும் கைகூடும். இதனால் உலகில் அனைத்தும் சித்தியாகும். வாலையாகிய சக்தியை வணங்கினால் அனைத்தும் கைகூடும் என்பது கருத்தாகும். ஓம் என்ற பூரணமான சுழுமுனையை பார்க்கவும். சிவத்தில் சந்திரன் நிற்பார், ஓம் என்ற ஓசை தங்குமிடம் இரு புருவங்களின் மத்தியிலாகும். உண்மையாளனே, வில்லை போன்ற மணிபூரக சக்கரத்தில் காண்பாயாக. ஓம் என்ற சக்தியின் திருவடிகளை பூசிப்பாயாக. மகனே, மற்ற பூசைகள் யாவும் பூசையாகா. பெயராக விளங்கும் பரமனின் முதல் எழுத்து ஆனா என்பது இவ்வாறு வேதாந்தம் பாடினேனே. பொருட்கள் அனைத்தும் இறைவனை பாடுகின்றன. இறைவனாகிய சிவத்தின் எழுத்து ஆனா என்பதாகும். நிலம் நாடி நிற்பது ஓங்காரம், அதை தலமளிக்கும் பசு என்பர். ஊனா என்பது சக்தி எழுத்தாகும். மீண்டும் நிலை பெறும் சிறுமுனை நாடி தாரையாகும். இயங்குகின்ற சக்தி சிவமாகும். கூடுகின்ற பிரணவம் வித்தையாகும். ஒளிரும் திருமாலின் எழுத்தாகிய மானாவை கூர்ந்து நோக்கவும். சிவம் சக்தி, அந்த இருவரிடமிருந்தே அனைத்து உயிர்களும் தோன்றின என்பது கருத்தாகும். தோன்றிய நாதம் ஊன்றிய நாதம் வானில் உள்ளது. நல்லவனே, குணமாக கூர்ந்து கவனிப்பாயாக. ஆணியான நடுநாடியின் இடையில் வாழும் அதிலே யாவுமே பொருந்தி விளங்கும். ஏணியைப் போன்று மேலேறுவது ஐந்து சக்கரங்களின் மூலமே. தனித்திருந்து யானா எழுத்தை பார்ப்பாயாக. அது ஓடம் போல் தோன்றும். அதுவே ஆக்ஞையாகும், அதாவது ஆறாவது சக்கரமாகும். இதை தெரியாதவர்களுக்கு சொன்னேன். உடலின் ஆறு சக்கரங்களாவன மூலாதாரம், சுவாசிஸ்தானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்தி, ஆக்ஞை என்பன. கீழ் மூலமான மூலாதாரத்தையும் மேல் மூலமான புருவ மத்தியையும் அறிந்து பார்ப்பாயாக. நோக்கமுடன் கண்டத்தை, அதாவது விசுத்தியை உன்னிப்பாக கவனிப்பாயாக. கண்டமாகிய விசுத்தியும் சுடுமுனை நாடியை பார்ப்பாயாக. அப்போது அதில் தாக்கி சுவாசமானது நீளும். இவ்வேளையில் சுவாசிஸ்தானத்தில் பிரம்மனின் நடனத்தையும் மணிபூரகத்தில் திருமாலின் நடனத்தையும் அநாகதத்தில் உருத்ரனின் நடனத்தையும் விசுத்தியில் மகேஸ்வரனின் நடனத்தையும் ஆக இந்த ஐந்து தெய்வங்களின் நடனத்தையும் காண்பாய் பிரகாசமாய் ஆகாயமும் அன்னையின் சிலம்பு ஓசையும் இணைந்து காணும். ஆக்ஞாவை அடைந்தவுடன் சதாசிவத்துடன் மனோன்மணி இணைத்தலும் பூரணமாகும். உண்மையான ஒளியை நிலைத்து பார்ப்பாயாக. வெறுமனே பார்க்கும்போது மனதை பார்ப்போம். மூக்கு நுனியில் சுவாசத்தை செலுத்தி பார்ப்பாயாக. தாயே, வாலாம்பிகையே என மனம் ஒடுங்கி காண்பாயாக. அப்போது உடல் தூய்மையும் யோக சித்தியும் உமாவையும் வாலையையும் அதிலே காணலாம். ஒரே சிந்தனையுடன் மூக்கின் நுனி மனதை வைப்பாயாக. என்னால் முடிந்தவரை கூறினேன். சித்தர்களில் ஒருவருமே இதை பற்றி பாடவில்லை என்பதை காண்பாயாக. உணர்கின்ற நாத வட்டத்தில் மூலாக்கனியை மேலெழுப்பும் போது கண்ணில் வலி உண்டாகும். பொருந்தும் இடகலையின் ஒளி போல் ஆகும் ஆடும். யோகம் கைகூடினால் உடல் மெலிந்துவிடும். சித்தால் ஆணவம் முழுவதும் அழிந்துவிடும். ஆன்மாவையும் ஜீவாத்மாவையும் இணைக்கும் சுத்த நிலை வந்தடையும். ஊன்றிய எழுத்தெல்லாம் உண்மையாகும். ஓங்கார தூண் என்ற உணர்வு தானே. யோக நிலை கைகூடினால் நான் என்னும் ஆணவம் முழுமையாக அழிந்து யாவும் கைகூடும் என்பது கருத்தாகும். உணர்வை சந்திர மண்டலத்தில் செலுத்தி நிலை கொண்டு அங்கே ஓடி ஆனா என்ற யானா எழுத்தில் நிலை கொள்வாயாக. அணு யாவும் கூடி வீடானது அவ்வீட்டில் சிவமே உச்சியாகும். சிவமோ சூட்சுமமானது. புருவ மத்தி அகன்ற வீதியாகும். கைலாயம் என்பது சிவனின் இல்லமாகும். உள்ளோசையான கழுத்தில் தங்குவாயாக. சிவாய என்ற மூன்றெழுத்தாகவும் நம என்ற இரண்டெழுத்தாகவும் நிலை கொண்ட ஆதியை தெரிந்து குருவாக எண்ணி சொல்கின்றேன். உணர்வானது ஊனா, அதாவது சக்தி எழுத்தில் அமைந்துள்ளது. இதை உணர்ந்து அறிபவனே குரு ஆவான். அறிவற்றவர்கள் இதனை அறிந்தோம் என்பார். தேவர்களும் திருமாலும் பிரம்மாவும் தேடியும் சிவபெருமானின் அடிமுடியை காண முடியவில்லை. அப்படிப்பட்ட சிவாய நம என்ற விளங்கும் அவரின் திருநடனம் கண்டால் வீடு பேறு கைகூடும். இரண்டு எழுத்தான நம என்பது ஓம் என்ற ஓர் எழுத்தாகி, இயங்கும் அசவா என்ற அம்ச மந்திரம் மூலாதாரத்தில் நிற்கும். வேறெழுத்தான ஊனாவும் விதை எழுத்தான ஆனாவும் என்பதும் இந்த இரண்டு எழுத்துக்களும் கூடி முளைத்து விளங்கும் சீரெழுத்தான மானா என்பதை கவனித்து வாசியில், அதாவது மூச்சுக்காற்றில் ஏறி வீதியை கடந்து மணிமண்டபத்தை, அதாவது ஆக்ஞா சக்கரத்தை உடன் சார்ந்து அதன் உட்பொருளான இறைவனை கண்டவருக்கு சித்தியும் முத்தியும் தானே வாய்க்கும். உண்மையான ஓம் எழுத்தின் பயனை பார்த்து எடுத்து சொல்லக்கூடியவர் ஒருவரும் இலர். ஆகமங்கள் நூல்கள் பல கற்றோம் என்பர் அவரிடம் வேகாக்கால் சாகாத்தலை என்றால் என்ன என்று கேட்டுப்பார். அதனை சொன்னால் அவர் குரு ஆவார். உடலிலே ஓம் என்பதை காண்பவனே ஞானியாவான். சக்தி சிவநடனத்தை ஆக்ஞாவில் கண்டால் வீடு பேறு உண்டு. வேகாக்கால் என்பது பூமியாகும், சாகாத்தலை என்பது ஆகாயமாகும். பஞ்சபூதங்களின் தலையாக இருப்பது ஆகாயம், மண் காலாக விளங்குவது. இந்த தலையும் காலும் வாழ்வை குறிக்கும் பரிபாஷையாகும். ஆசானாக உமா தேவியாரின் கருணையை எனக்கு அளித்தாய். சொல்லில் அடங்காத ஞானம் பதி மூன்றையும் சொல்லி வைத்தேன். இதன் பொருளை உணர்ந்து பூரணத்தில் பொருத்தி பார்க்கவும் அருளான இந்த நூலை பழித்தவர்கள் கொடிய நரகில் பேயாய் அலைவர். கருணையுடன் இந்த நூலை அறிந்தவர்கள் விண்ணில் வாழும் தேவர்கள் ஆவார். ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் சிவாய நமோம். இன்று இந்த சத்சங்கத்தில் எங்களுடைய அரை மண்டல சாதனையை நோக்கி இன்னும் சிறிய மணி நேரத்தில் செல்ல இருக்கின்றீர்கள். ஆகவே உங்களுடைய சித்தத்துக்குள் இந்த பொருள் உரையை கொண்டு வந்திருக்கின்றேன். முதல் முறையாக வாசிப்பின் மூலம் இதை நீங்கள் நேரம் கிடைக்கும் போது வாசியுங்கள், திணிக்க தேவையில்லை. இதில் முழுக்க முழுக்க யோகத்துக்குரிய சொற்கள் தான், முழுக்க முழுக்க யோகத்திற்குரிய விடயங்கள் தான், முழுக்க முழுக்க பரம்பொருளின் சைவ சித்தாந்த அடிப்படையில் வந்த கருத்துக்கள் தான், முழுக்க முழுக்க அதிலிருந்து வந்த பாபாஜியின் தெய்வீய குரலில் சொல்லப்பட்ட விடயங்கள் தான். எல்லா இடங்களிலும் ஆங்காங்கே நீங்கள் கேட்டிருக்கின்றீர்கள். அதை இன்று இந்த அகசியர் ஞானத்தில் இருக்கும் 49 பாடல்களில் யோகியார் ஏன் இந்த 13 பாடல்களை மாத்திரம் எடுத்து அது ஞானத்துக்குரிய பாடல் என்று தொகுத்து கொடுத்தார் என்பதை சிறிதளவாவது இன்று உங்களுடைய சித்தத்துக்குள் தென்பட்டிருக்கும். ஆகவே இதன்படிதான் எங்களுடைய செயல்முறை பயிற்சி முழுக்க முழுக்க அமைந்திருக்கின்றது, குண்டலினி யோகம். ஆகவே இவற்றை கேளுங்கள், அதிலிருந்தும் அறிவு திறனை எடுங்கள். அதற்கு சத்குரு கிரியா பாபாஜியும் பரம்பொருளின் அருளையும் வேண்டி இறைஞ்சி இந்த சத்சங்கத்தை இத்துடன் முடிவுக்கு கொண்டு வந்து கேள்வி பதில்களுக்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். பாபாஜியின் அருளுடன் விடை காண்பதற்கு ஓம் கிரியா பாபாஜி நம. ஓம் ஓம் சிவாய நம.